இப்ப நம்ம ரெண்டாவது ஸ்டாண்டர்ட் இந்த சங்கீதத்துல முடிச்சு இப்போ தேர்ட் ஸ்டாண்டர்டுக்கு வந்திருக்கோம். எட்டு எட்டு வசனங்களாக இந்த சங்கீதம் பிரிந்திருப்பதை நான் சொன்னேன். முதல் 16 வசனங்கள் ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் செகண்ட் ஸ்டாண்டர்ட் முடிச்சிட்டோம். இப்போ மூணாவது ஸ்டாண்டர்ட் 17 வசனத்துல அந்த இங்கிலீஷ் பைபிள்லாம் பாத்தீங்கன்னா அந்த ஒவ்வொரு பேராகிராஃபும் ஒவ்வொரு எப்ரேய எழுத்து ஆல்பபெட் பேர் இருக்கும். இப்ப தேர்ட் ஸ்டாண்டர்டுக்கு வந்து ஜிமெல் அப்படின்னு ஒரு பேர் இருக்கிறத நீங்க பார்க்கலாம். இந்த மூணாவது ஸ்டாண்டர்டு வசனம் 17 வசனத்தை நான் வாசிக்கிறேன். உமது அடியானுக்கு அனுகூலமாயிரும், அப்பொழுது நான் பொழைத்து உமது வசனத்தை கை கொள்ளுவேன். இந்த ஸ்டாண்டர்ட இந்த சங்கீதக்காரன் ஒரு ஜபத்தோட ஆரம்பிக்கிறாரு. ரொம்ப பொருத்தமானது, ஏன்னா இதுக்கு முன்னாடி எல்லாம் ஒரு உறுதிகளோடு நான் தியானம் பண்ணுவேன், உங்களுடைய கண்ணோக்குவேன், மகிழ்ச்சி அடைவேன், மறவேன், அந்த வைராக்கியத்தெல்லாம் செஞ்ச. ஆனா அந்த சங்கீதக்காரன் அந்த வைராக்கியங்கள்லாம் நம்ம வேலை செய்யாது, ஆண்டவருடைய கிருபை இருந்தா தான் அந்த வைராக்கியங்களை நம்ம நிறைவேற்ற முடியும் அப்படின்னு அறிந்து இப்ப ஜெபம் பண்றாரு. இந்த முழு அந்த பேட்டர்ன் இந்த முழு சங்கீதத்திலயும் பார்க்கலாம். ஒரு வைராக்கியம் செய்வாரு, அந்த வைராக்கியத்தை ஆண்டவர் கடைபிடிக்க உதவி செய்யணும்னு ஜெபிப்பார். ஓகே, நான் செய்வேன் செய்வேன்னு ஜெபம் பண்ணுவார். அதுதான் அருமையான ஒரு பாடத்தை நம்ம பார்க்கிறோம். இந்த வசனத்துல 17 வசனத்துல மூணு காரியத்தை பார்க்கிறோம். ஒரு விண்ணப்பம், அந்த விண்ணப்பத்திற்கு விளைவு, விண்ணப்பம் செய்யற அதனோட விளைவாக என்ன நடக்கணும்ன்றாரு. அந்த விண்ணப்பத்தினுடைய நோக்கம் என்ன, என்ன அந்த விண்ணப்பம், அடியானுக்கு அனுகூலமா இருக்கும். இங்கிலீஷ்ல டீல் பவுண்டிஃபுல்லி அப்படின்னு ஒரு வார்த்தை வருது. அனுகூலமாக தாராளமாக என்னோடு டீல் பண்ணுங்க ஆண்டவரே. நீ அப்படி தாராளமா டீல் பண்ணும் போது அதனோட விளைவு என்ன, அப்பொழுது நான் பிழைத்து. அதனோட நோக்கம் என்ன, ஏன் பிழைக்கணும், தாவீதே உமது வசனத்தை நான் கை கொள்ளுவேன். ஆகவே விண்ணப்பம், விளைவு, நோக்கம். நம்ம எல்லாருக்கும் வயசாகிட்டு இருக்குது. சில பேர் 50 வருஷம் கொண்டாடுறோம், சில பேர் 40 வருஷத்தை கொண்டாடுறோம். நீங்க 30, 40, 50 வருஷம் கொண்டாடும் போது, பர்த்டேஸ கொண்டாடும் போது என்ன அருமையான வசனம் இது. ஏன் நம்ம சுகவீனமா இருக்கும் போது, சில பேர் சுகவீனமா இருக்கிறோம். எங்க அங்கிள் ஒருத்தர் ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிருந்தாரு, பயங்கரமா இருப்பார் மனுஷன், உடம்பெல்லாம் பெருசா இருந்து கம்பீரமா பேசுவாரு. இப்போ ஒரு இன்ஃபெக்ஷன் ஆகி உடம்பெல்லாம் லூஸ் பண்ணி பாவம் எந்திரிக்க முடியாம பெட்ல படுத்துட்டு இருக்குது. பாக்குறது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. அந்த மாதிரிலாம் உடம்பு சுகவீனமா போயிடும். போன வாரம் தான் இந்த ஃப்ரைடே இந்த மெசேஜ் தான் எடுக்கணும்னு இருந்தேன், ஆனா நான் சுகவீனமா போய் இது பேச முடியாம போயிடுச்சு. நம்ம எல்லாரும் ஹெல்த்துக்காக, சுகத்துக்காக, நீடித்த ஆயுளுக்காக ஜபம் பண்றோம். என்ன அருமையான ஜபம் இந்த ஜபம். முதல் இந்த விண்ணப்பம் என்ன, பீயிங் பவுண்டிஃபுல்லி வித் மீ. தன்னை அடியான் அப்படின்னு கூப்பிட்டுக்கிறாரு. எவ்வளவு பெரிய ராஜாவா இருந்தாலும் சரி, அதை விட பெரிய பதவி தான் அடியான் இல்லைங்களா. நான் ராஜாக்கு இதுன்னு கேட்கல, அவரு அடியான், நம்முடைய வேலைக்காரர், ஆண்டவருடைய அடியான் தான் மிகப்பெரிய பதவி. அவர் என்கிட்ட, ஆண்டவரே நீங்க டீல் பண்றதுதான் இப்படிதான் டீல் பண்ணணும். எப்படி டீல் பண்ணணும், பவுண்டிஃபுல்லி வித் மீ, பவுண்டிஃபுல்லி வித் மீ. அப்படின்னா என்ன, தான் நீ தமிழ்ல வந்து அனுகூலமாய் அப்படின்னா என்ன, அனுகூலம்னா இது வந்து ஒரு பவுண்டிஃபுல்லி நல்ல வார்த்தை. அது வந்து கடவுளுடைய ஒரு குணாதிசயங்கள், அது ஒரு குணம். அது என்னன்னா, கடவுள் வந்து நமக்கு ஒரு கால்குலேட் பண்ணி கணக்கு போட்டு தகுதிய பார்த்து அவர் டீல் பண்றவர் அல்ல. நம்ம அப்படிதான், இந்த பெரிய ஆள்னா பெரிய ஆளுகிட்ட அந்த மாதிரி டீல் பண்ணுவோம், சின்னவங்கன்னா சின்னவங்கிட்ட டீல் அப்படி இல்லை. அவர் எல்லாருக்கிட்டையும் அவர் டீல் பண்ற விதம் ரொம்ப தாராளமாக, ரொம்ப அனுகூலமாக, இலவசமாக, எந்த எதிர்பார்ப்பும் இல்லாத பொங்கி வழிகிற அளவுக்கு தான் அவர் டீல் பண்றது. அவர் குணமே அப்படித்தான், இஸ் அ பவுண்டிஃபுல் காட் இல்லைங்களா. அவருடைய தாராளம் வந்து நம்முடைய தகுதியை பொறுத்தில்ல, நம்ம எவ்வளவு ஒழுங்கானவங்கன்னு பொறுத்தில்ல. இஸ் அ பவுண்டிஃபுல் காட். அதத்தான் ஆண்டவரே என்கிட்ட டீல் பண்ணும் போது நீங்க தாராளமாக நீங்க அனுகூலமாக என்கிட்ட டீல் பண்ணுங்க அப்படின்ற அது ஒரு கடவுளுடைய குணாசி, அதுக்கேற்றபடி டீல் பண்ணுங்க. ஓகே, தாவீது பெருசா கேட்க போறாரு போல இருக்குது அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். ஆண்டவரே என்கிட்ட பவுண்டிஃபுல்லா டீல் பண்ணுங்க அப்படின்னு ஆச்சரியப்பா. இப்போ அப்படின்னா அனுகூலமா டீல் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு எல்லா ஐஸ்வர்யத்தை கொடுங்க, எல்லா சமாதானத்தை கொடுங்க, எல்லா ஆசீர்வாதத்தையும் மேல ஊற்றுங்க அப்படின்னு அவர் கேட்கல. நீங்க அனுகூலமா டீல் பண்ணும் போது எனக்கு என்ன நடக்கும்ன்றாரு. அந்த வசனத்தை பாருங்களேன், எனக்கு அனுகூலமாய் இருக்கும் அப்பொழுது நான் பிழைத்தேன். நான் பிழைத்து என்ன ஒரு ஆச்சரியம், அவ்வளவுதானா அப்படின்னு நமக்கு இருக்குது. என்ன தாவிதே ஏதோ பெருசா கேட்டீங்கன்னு பார்த்தா நான் பிழைப்பேன் அப்படின்றீங்க. நீங்க பிழைக்கிறதுக்கா இது போய் ஆண்டவர் அனுகூலமா இருக்கணும் நமக்கு ஏன் அப்படி தெரியுதுன்னா, இது ஏன் சிம்பிள் ஆசீர்வாதமா தெரியுதுன்னா, ஏன்னா ஜீவன் நம்ம வாழ்வுன்ற ஆசீர்வாதத்தை நம்ம எவ்வளவு ஒரு கொள்ளையான பொருளா நினைக்கிறதுனால, நம்முடைய நன்றிகெட்ட இருதயத்தினுடைய பார்வை அப்படி இருக்கிறதுனால. என்னோடு கொஞ்ச நேரம் சிந்திச்சு பாருங்க, தியானிச்சு பாருங்க. இந்த ஜபத்தினுடைய ஆழத்தை நம்ம புரிந்துகிட்டோம்னா நம்ம இருதயத்துல நன்றி பெருக்கெடுத்து வரும். ஏன்னா தாவீது நம்மள மாதிரி தேவனுடைய இறையாண்மை ஆண்டவருடைய இறக்கம் வார்த்தைகளை பயன்படுத்துகிறவர் இல்ல. அவர் ரெண்டு காரியத்தை ஆழமா உணர்ந்திருப்பதுனால தான் இப்படி ஒரு ஜபம் பண்ண முடியுது. என்ன ரெண்டு காரியம் இதுல உள்ளடக்கியது? முதலாவது, தாவீது நாம் மனுஷனாக உடுகிற ஒவ்வொரு மூச்சும் கடவுளுடைய தாராளமான இறக்கத்தினால நமக்கு கிடைக்கிறது. முதலாவது அதை உணர்ந்திருக்கார். ரெண்டாவது, தன்னுடைய வாழ்வு தன்னுடைய ஜீவன் பிழைத்திருப்பது தேவனுடைய பராமரிப்பு, தன்னை பாதுகாக்கிற பராமரிப்பு, தன்னை காத்திருப்பதுனா. ஓகே, நாம் உடுகிற ஒவ்வொரு மூச்சு அடுத்த மூச்சு இட் இஸ் பிகாஸ் ஆஃப் த பவுண்டிஃபுல் மர்சி ஆஃப் காட். ஏன் அப்படின்னா, அது கடவுள் வச்சு பார்க்கும்போது அவருக்கும் நமக்கும் அவர் நம்மள எப்படி பாக்குறாருன்னு யோசிச்சு பாருங்க. அவர் தனியல் உள்ள தேவன், நம்ம ஏதாவது யூஸ் அவருக்கு கொஞ்சம் கூட யூஸ் இல்லாதவங்க. அவருக்கு எதுக்கு தேவை? நம்ம தான் அவர் மேல சார்ந்திருக்கோம். நமக்கு நம்ம தேவை அவருக்கு இருக்க அடியார் இருவாங்க, அவசியமே இல்லாதவர்கள். இறையாண்மையாக நம்மளை வச்சு அவர் என்னன்னா படைக்கலாம், படைப்பு உயர்களை என்னன்னா செய்யலாம். இன்னைக்கு உயிர் கொடுக்கலாம், நாளைக்கு எடுத்துடலாம். யாராவது அவர் கேட்க முடியுமா? எந்த நீ இருக்கிறதுனாலயும் இல்லாத போறதுனாலயும் எனக்கு ஏதாவது யூஸ் ஆகும். ஒரு யூஸா இல்ல, நீ இருக்கிறதுனாலதான் பெரிய பிரச்சனை. இதையெல்லாம் தொந்தரவு பண்ணிக்கிட்டு பாவம் செஞ்சுக்கிட்டு என்னை கொடுமைப்படுத்திக்கிட்டு கஷ்டப்படுத்திக்கிட்டு இருக்கிறேன், எடுத்துட்டா நல்லது. அதே மாதிரி கடவுளுக்கு நம்ம யோபு சொல்ற மாதிரி நம்ம எதாவது பிரயோஜனமா அவருக்கு, நீ நீதிமானா இருந்தா அவருக்கு எந்த லாபமும் கிடையாது. நீ பக்திமானா நீதிமானா ஆராதனை பண்ணி அவருக்கு உதவி யூஸும் கிடையாது. அவருடைய படைப்பு உயிர்கள்கிட்ட அவர் எந்த விதத்திலையும் கடன்பட்டவர் அல்ல. அப்படி இருக்கும்போது நாம் வந்து நம்ம உயிரை நம்ம சம்பாதிக்கல, அதுக்கு தகுதியானவர்கள் அல்ல. நாம் உயிரில பிழைத்திருப்பது, நம்ம வாழ்க்கை நீடித்து போவது வந்து நம்ம ரொம்ப தகுதியா வாழ்வதனால ஒரு தகுதியா பெறுவது அல்ல. அது கடவுளுடைய இலவச தாராளத்தினால நமக்கு கிடைக்குது. அவர் தாராளமாக அனுகூலமாக நமக்கு கொடுப்பதுனால தான் நாம் பிழைக்கிறோம். நீங்களும் நானும் உடுகிற ஒவ்வொரு மூச்சும் ஒரு ஊதிய நீதினுவாங்க. நமக்கு ஊதியமாக அவர் கொடுக்கணும். இது என்னுடைய உரிமை, நான் என்னுடைய படைப்பு. அவர்கிட்ட கேட்கவே முடியாது. உங்க பாஸ் கிட்ட வேலையில போய் கேட்கலாம், ஊதியம் நீதி வேலை செஞ்சிருக்கிறேன் எனக்கு சம்பளத்தை கொடுங்கன்னு. கடவுள்கிட்ட என்ன சம்பளத்தை கொடுக்க முடியும்? உனக்கு சம்பளத்தை கொடுக்கணும்னு கொடுத்தா உனக்கு கொடுக்க வேண்டிய சம்பளம் ஒரே சம்பளம் தான், நித்திய நரகம். பாவத்தின் சம்பளம் மரணம். ஒரு செகண்ட் உயிர் கொடுக்கறதுக்கும் கடவுள் நம் கடன்பட்டே இல்லை நம்மளுக்கு. அவர் நீதியோடு நம்ம கிட்ட டீல் பண்ணாருன்னா கடந்த காலத்துல ஒரு செகண்ட் நமக்கு லைஃப் கிடைச்சிருக்காது, இன்னுமே வரப்போற வாழ்க்கையில கிடைச்சிருக்காது. ஏன்னா அதுக்கு ஈடாக நம்ம எதுவுமே செய்ய முடியாது, எதுவுமே சம்பாதிக்க முடியாது. யாக்கோபத உணர்ந்து தான் ஆதி ஆமத்துல அவர் சொல்றாரு இல்லையா, அடியேன் தேவரீர் காண்பித்த எல்லா தயவுக்கும் எல்லா சத்தியத்துக்கும் நாம் எவ்வளவேனும் பாத்திரம் அல்ல, கொஞ்சம் கூட பாத்திரம் இல்ல. ஒரு சத்திய ஒரு இறக்கத்துக்கும் நான் பாத்திரம் அல்ல. ஐ டோன்ட் டிசர்வ் இட். நான் தகுதியா ஆதாம் பாவத்துல விழாத முன்பதாகவே அவனுக்கு உயிர் இலவசமா கொடுக்கறதுக்கு இல்ல. நீ ஒழுங்கா நீ இத காப்பா, நீ இந்த கற்ப, அதுவும் இறங்கி ஒரு உடன்படிக்கை செய்து இந்த சாப்பிடாம இருந்தா நீ தொலைத்திருப்பாயன். அவனுக்கே அப்படி இருக்கும் போது உங்களுக்கும் எனக்கும் உயிர் எழுதுங்க கொடுக்கணும். அது மாத்திரம் இல்ல, கடவுள் நாம அதுக்கு அதுக்கு தகுதியும் இல்ல, அதுக்கு தகுதி இல்லாதவர்கள் மாத்திரம், ஒவ்வொரு செகண்ட் மூச்சும் தகுதி இல்லாதவர்கள் மாத்திரம் இல்ல, அதுக்கு நேர் விரோதமா நம்ம தகுதியா இருக்கிறோம். நம்ம தகுதி என்ன? ஒவ்வொரு செகண்டும் நித்திய நரகத்தை மரணத்தை அனுபவிக்க தகுதி உள்ளவர்கள். பாவத்திலேயே பிறந்தவர்கள் பாவத்தில இருந்து பிறந்த உடனே செத்து இருக்கணும். பிறந்தே இருக்க கூடாது, பாவத்துல பிறக்க விட்டா பிறந்த உடனே செத்து இருக்கணும். அப்படியே பொழைச்சிருக்கிறதே பெரிய அதிசயம். பாவத்துல பிறந்தது பொழைக்குது பாரு. அது மாத்திரம் இல்ல, அது பொழைச்சி அந்த உயிர் உருவாகி சீர்கெட்ட உயிர் ஒவ்வொரு நிமிஷமும் ஆக்சுவல்ஸ் நம்ம செய்யற பாவங்கள்னால கடவுள் நம்ம ஆயுசை எடுத்துரும்படிக்கு எவ்வளவு அவர் தூண்டும். பிறந்த உடனேயே கடவுளுக்கு பாவத்தை தான் சரிங்களா, விவரம் தெரிஞ்ச உடனே பாவத்தை நம்ம காண்டி நம்முடைய அறிஞ்சோ அறியாமை செய்கிற ஒவ்வொரு சின்ன பாவங்களும் கடவுளுக்கு எவ்வளவு வலியும் சேதமும் ஏற்படுத்துதுன்னு தெரிஞ்சிச்சுன்னா நம்ம வாழ்ற ஒவ்வொரு செகண்டும் என்ன அனுகூலம் செய்யறாருன்னு நம்ம தெரிஞ்சுக்குவாங்க. ஒரு தேல் மாதிரி தன் சாப்பாடு கொடுக்கிற கைக்கே கொட்டுகிற தேல் அது, அதான் நீங்களும் நானும். நம்மளை போஷிக்கிற கையே கொட்டிக்கிட்டு இருக்கிற தேலுங்க மாத்தான் நம்ம வெறியன் பாம்பு குட்டிகளேன்ற மாதிரி. ஏன் விசுவாசியா இருந்தாலும் எத்தனை பாவத்தை செய்யறோம் நம்ம? நம்முடைய எவ்வளோ சிறப்பா சேர்த்துக்குறாங்களே பாஸ்டர், எவ்வளோ சிறப்பா செய்கிற சேவைகளையும் ஆராதனையும் பாவத்துல தரப்பட்டிருக்கே. நம்முடைய எல்லா வாழ்க்கையில செய்யற நீதி எல்லாம் நம்ம எவ்வளவு ஒழுங்கா இருந்தோம் சர்ச்சில் இருந்தோம் அப்படி இருந்தோம் அதெல்லாம் மொத்தமா நீதிய சேர்த்தாலும் ஒரு செகண்ட் நம்ம ஊடுற மூச்சுக்கு வீடு நம்ம கட்டிட முடியாதுங்க. ஏன்னா அது அவ்வளவு குறை உள்ளது. ஒரு செகண்ட் மூச்சு கூட அது வாங்க முடியாது. 10 வருஷம் 5, 20 வருஷம் 30 வருஷம் உங்களுக்கும் எனக்கும் ஆயுசு கிடைக்கிறது கடவுளுடைய தாராளத்தினால், அவருடைய பவுண்டிஃபுல் மர்சினால். கடவுள்கிட்ட இருந்து வர்றதெல்லாம் எதுவுமே சின்னது கிடையாது. அவர் பெரியவரா இருப்பது போல் பெரியதுதான். அதனால அவருடைய இறக்கங்கள் தெரியுது. அந்த நமக்கு கொடுக்கிற ஆயுசு வந்து ஒவ்வொரு செகண்டும் நிறைய கொடுக்கிறார். ஏன்னா அவர் பெரியவரா இருப்பதனால் இறக்கமா கிடைக்கும். பிரச்சனை என்ன? நமக்கு புரியறதில்ல. நமக்கு புரியுது இந்த கோணலும் மாறுபாடான சந்ததியில நீங்களும் நானும் பிறந்து எப்பப்பார் முறுமுறுத்துக்கிட்டு தர்க்கம் பண்ணிக்கிட்டு இருக்கிற சந்ததியில நீங்களும் நானும் இருக்கிறதுனால நமக்கு தகும். ஏன் எனக்கு எப்படி நடக்குது, ஏன் எப்படி நடக்குதுன்னு தான் நமக்கு வருதே தவிர, தாவீது மாதிரி கத்திக்கிட்டு என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என்னாலுமே கர்த்தரை ஸ்தோத்திரி. அவர் வெறும் உயிர் கொடுக்கறது மாத்திரம், உயிரே பொழைச்சிருக்கிறதே பெரிய தாராளம். ஆனா அவருடைய நன்மைகளை வேற செய்யறாரே, அதை மறந்துடாத, அதை மறந்துடாத. உயிர் மாத்திரம் இல்ல, அவருடைய பவுண்டிஃபுல் மர்சி, பவுண்டிக்கு பவுண்டி சேர்க்கிற மாதிரி. ஐயோ எத்தனை அதுக்கு உச்சமா என்ன வைக்கிறாரு, அவர் செய்கிற கிருபைகள்லயே இறக்கங்கள்லயே தாராளத்திலேயே பெருத்து உன் அக்கிரமங்களை எல்லாம் அவர் மன்னித்து. ஏன்னா தாவீதுக்கு தெரியும் நம்ம ஒவ்வொரு அடுத்த மூச்சு விடுறதுக்கு காரணமே அவருடைய மன்னிப்பின் ஆறு ஓடிக்கிட்டே இருக்கிறதுனால தான். தெரியாம செஞ்சுக்கிட்டே போறோம் பாவ வாழ்க்கை, மூச்சு விடும் போதுலாம் பாவம் தான், ஆனா அவருடைய ஆறு அதை ஓடிக்கிட்டே இருக்கு. உன் நோய்களை எல்லாம் குணமாக்கி உன் பிராணனை அழிவுக்கு நீட்டி இறக்கங்கள் நாளையோ கிருபை நாளையோ உன்னை முடிசு ஊட்டி உன் வாயை நன்மையை நாள் திருப்தி பண்ணுகிறார். ஆகவே சகோதரர்களே, தேவன் காண்டி நம்ம கண்ணை திறந்தார்னா நம்ம உணர்ற ஒரு பெரிய காரியம் என்ன தெரியுமா, எனக்கு கிடைக்கிற ஒவ்வொரு அடுத்த மூச்சு மாபெரும் கடவுளுடைய பவுண்டிஃபுல் மர்சி, அவருடைய மிகப்பெரிய தாராள இறக்கம். அந்த இறக்கத்துக்கு எத்தனை இறக்கங்களை சேர்க்கிறாரு யோசிச்சு பாருங்களேன். இதாங்க பைபிள் சார், இதாங்க பைபிள் சொல்லுது. இப்படிதான் அந்த பைபிளுடைய பார்வை. நம்ம ஒரு கனவு உலகத்துல ஆங்காரமும் திருமுறம் கொழுப்பும் பாவமும் நிறைஞ்ச பெருமை நிறைஞ்ச ஒரு உலகத்துல வாழ்றோம். போன வாரம் நான் ரட்சிப்பின் விசுவாசத்தை பத்தி சொல்லிக்கிட்டு இருந்தேன். ரட்சிப்பின் விசுவாசம் என்ன தெரியுமா? உலகம் சொல்றது கேட்கறது இல்ல, பைபிள் என்னதான் சொல்லுதோ அதை தான் கேட்கறது. எல்லா வேதம் சொல்லுதோ வாட்ஸ் ஓவர் த பைபிள் சேஸ் அதைத்தான் நம்புவேன். அப்படித்தான் என் வாழ்க்கையும் பார்வையும் நான் வச்சுக்குவேன். நீங்க அப்படி அந்த ரட்சிக்க விசுவாசம் உங்களுக்கு இருக்கா? இதான் வேதம் சொல்லுது. வாழ்க்கை எப்படித்தான் பார்க்கணும்? அப்படி பார்த்தீங்கன்னா ஆஹாஹா, வாழ்றதே ஒரு மிகப்பெரிய கடவுளுடைய தாராளம். ஒவ்வொரு செகண்டும் அதை உணர்றோமா? அது உணர்ந்தா எத்தனை எத்தனை நன்றிகள் நமக்கு. தாவீது மாதிரி ஏங்க இருக்காது நமக்கு? இப்ப உணர்றது இல்ல, உடம்பெல்லாம் கெட்டு போய் ஐசியூல அட்மிட் பண்ணி ஐசியூல துள்ளிக்கிட்டு இன்னைக்கோ நாளைக்கோ உயிர் போகும்போது அப்பதான் தெரியும், ஆண்டவரே எவ்வளோ தாராளமா இருந்திருக்கிறீங்க, அப்பதான் எவ்வளோ பெரிய முட்டாள் நான் போய் முறுமுறுத்துக்கிட்டு இருந்திருக்கிறேன்னு. உயிரே ஒவ்வொரு செகண்டும் உடைய தாராளம்னு உயிர் போகும்போது தான் தெரியும் இல்லைங்களா? சில பேர் நரகத்துக்கு போன பிறகுதான் தெரியும் ஒரு செகண்ட் உயிர் எவ்வளவு பெருசு மதிப்பு பா அப்படின்னு. அந்த மாதிரி நம்ம ஆயுசெல்லாம் பெருசுங்க. இஸ்ரவேல் ஜனங்களும் உணராம இருந்தாங்க இல்லைங்களா? மிகப்பெரிய ஆபத்து வந்துச்சு, அடிமைத்தனம் வந்துச்சு, மரணத்தை விட கொடுமையான தேசத்துக்கு அழிவு வந்துச்சு. என்ன சொன்னாங்க? புலம்பல் புலம்பல்னே புலம்புனாங்க. அப்பதான் உணர்ந்தாங்க. புலம்பல் 3:22 என்ன? நாம் நிர்மூலமாதிருக்கிறது, நாம் நிர்மூலமாகாதிருப்பது கர்த்தருடைய கிருபையே. ஐயோ ஒவ்வொரு செகண்டும் நாம் நிர்மூலம் ஆயிருக்கணும், நிர்மூலம் ஆயிருக்கணும். நான் உயிரோடவே இருக்கக்கூடாது, நான் இருக்கிறது மூச்சு விடுறது அவரு கிருபங்க, சுத்த பவுண்டிஃபுல் கிரேஸ். அவருடைய இரக்கங்களுக்கு முடிவில்லையே. ஆகவே பர்த்டே செலிப்ரேட் பண்றவங்களே, உங்க குர்தான கண்கள்ல இன்னொரு வருஷம் கொடுத்திருக்கிறார் என்ன அப்படின்னு. உனக்கு இன்னொரு மூச்சு கொடுத்திருக்கிறதே பெரிய பவுண்டி, பெரிய இறக்கம். இன்னொரு வருஷத்தை கொடுத்திருக்கிறாரு. என்னாலுமே அவரு துதிக்கணும் இல்லையா தாவீது? அதனாலதான் அவரு, நீ தாராளமா என்னோடு டீல் பண்ணுங்க, அப்பொழுது நான் பிழைப்பேன். ரெண்டாவது அவர் என்ன உணர்ந்திருக்கிறாருன்னா, கடவுளுடைய ஒவ்வொரு செகண்ட் மூச்சம் அவருடைய தாராளத்துக்கு கிடைக்கிறது மாத்திரம் இல்ல, ஒவ்வொரு செகண்ட் மூச்சம் அவருடைய பாதுகாப்பின் பராமரிப்புனால நமக்கு கிடைக்கும். அந்த பராமரிப்பு உள்ளயும் வேலை செய்து வெளியவும் வேலை செய்து. எப்படி? உள்ள வந்து தொடர்ந்து அவருடைய தாங்குகிற, நம்ம லைஃப மெயின்டைன் பண்ணுகிற, நம்ம லைஃப ஓட்டுகிற எங்க பவர் எங்க இருந்து வருது? மூச்சு இல்ல, சிறப்பா வென்டிலேட்டர்ல போட்டுருவாங்கன்னா மூச்சா இல்ல ஆக்சிஜனே இல்ல, இந்த வென்டிலேட்டர்ல தான் அவங்க உயிர் காக்கப்படுது. உங்களுக்கும் எனக்கும் ஒரு வென்டிலேட்டர் இருக்கு தெரியுமா? உங்க கண்ணில் பார்க்காம இருக்கலாம். எங்க இருந்து வருது இந்த வென்டிலேட்டர்? அவருக்குள் நாம் இருக்கிறோம், அசைகிறோம், பழைக்கிறோம். நாம் கூடுற ஒவ்வொரு மூச்சும் அதனோட நடமாடுகிற உயிர் இதுவும். நீங்களும் நானும் ஒரு நாகஸ்வரம் இல்லைங்களா, பைப் ஊதுவாங்களே, அந்த நாகஸ்வரம் ஊதும் போதுதான் அதுல சத்தம் வரும், இல்லைன்னா அது ஒரு செட்டல் தான். அந்த மாதிரிதான் ஒரு பை நாகஸ்வரம் நாதஸ்வரம் மாதிரி நீங்களும் நானும். அந்த நாதஸ்வரத்துக்குள்ள சத்தம் வர்றது. கடவுள் நமக்கு ஆதாமுல ஊதி அவனை ஜீவ சாசம் ஆக்குனது மாத்திரம் இல்ல, ஆதாமுக்கு அதுக்கப்புறம் அவனுக்கும் அவனுடைய ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் ஒவ்வொரு செகண்ட் வருகிற மூச்சும் அவருக்கு சேர்ந்து போகுது. யோபு அது சொல்றாரு தெரியுமா? சகல யோபு 12:10 சகல பிராணிகளின் ஜீவனும் மாம்சமான சகல மனுஷரின் மூச்சும் அவர் கையில் இருக்கிறது, அவர் கையிலிருந்து வருகிறது. இங்கிலோ நானும் அடுத்த மூச்சு விடுறோம், அவருக்குள் இருக்கிறோம், அசைகிறோம், புழைக்கிறோம். அந்த வென்டிலேட்டர் நம்மளை உயிர் நடமாடுகிற உள்ள இருக்கிற அங்கங்கள் வேலை செய்ய வைத்து மூச்சு உட வைத்து பாக்குறது, அசைக்கிறது, நடக்கிறது, சாப்பிடுறது, குடிக்கிறது எல்லாமே அந்த வென்டிலேட்டர் பவர் எங்க இருந்து வருதுங்க? அவர்கிட்ட இருந்து வருதுங்க. அந்த பாதுகாப்பின் பராமரிப்பு நமக்கு உள்ள வேலை செய்யறது மாத்திரம் இல்ல, வெளியில கண்ணும் கருத்துமா கண்மணி போல் வச்சு எத்தனை ஆபத்துகள்ல இருந்து காக்குது. பேதுரு சொல்றாரு அவருடைய பிள்ளைகளுக்கு ஸ்பெஷல் ப்ரொடெக்ஷன், அவருடைய வல்லமையினால் நீங்கள் காக்கப்படுகிறீர்கள். யோபு ஆண்டவர் என்ன குற்றப்படுத்தினா? அந்த யோபு கிட்ட போவே முடியறது இல்லையா? வேலையை காத்து வச்சிருக்கீங்க, இல்லன்னா அவன் எப்பவோ காலி, நீங்களோ நானும் எப்பவோ காலி. நமக்கு நம்ம காலி ஆகாம இருக்கிறதுக்கு ஒரே காரணம் அவர் போட்ட வேலைங்க, அவர் போட்ட வேலி. ஆண்டவர் பெர்மிஷன் இல்லாம அந்த வேலையை தாண்ட முடியாது. ஓகே, அந்த வேலையை எடுத்தா பிறகுதான் வர முடியும். அவர் போட்ட வேலி வெளியில காக்குறது மாத்திரம் இல்ல, உள்ளுக்குள்ள காத்து வென்டிலேட்டர் போட்டு அவர்கிட்ட இருந்து மூச்சு வர்றது மாத்திரம் இல்ல, வெளியில எல்லாம் காக்குறது அவர் தாங்க. இது ரெண்டையும் தாவீது உணர்ந்திருக்கிறார். ஒரு பக்கம் எனக்கு வருகிற ஒவ்வொரு மூச்சும் அது தகுதி இல்ல, என் வாழ்க்கையெல்லாம் நீதியா வாழ்ந்தாலும் ஒரு செகண்ட் மூச்சை நான் வாங்க முடியாதே, அதெல்லாம் அவருடைய தாராளத்தினால கிடைக்குது. அந்த இறையாண்மை பராபரனுடைய தாராளத்தினால கிடைக்குது. ரெண்டாவது அவருடைய பராமரிப்பின் பாதுகாப்பு உள்ளேயும் வெளியிலும் வேலை செய்யறதுனால கிடைக்குது. அதனாலதான் அவர் ஜெபம் பண்றாரு, உமது அடியானுக்கு அனுகூலமா இருக்கும் அப்பொழுது நான் பிழைப்பேன், உயிரோடு இருப்பேன்ப்பா. ஆகவே அடுத்த பாயிண்ட், அதனுடைய நோக்கத்துக்கு போறதுக்கு முன்னாடி ஒரே ஒரு பயன்பாடு நம்ம படிப்போம். ஆண்டவர் தான் நம்ம கண்ணை திறக்கிறதுக்கு நம்ம ஜெபம் பண்ணும். ஏன்னா இந்த லைட் இருக்கும் போதுதான் நம்ம இந்த கோணலும் மாறுபாடான சந்தை எப்போ பாரு புலம்புறதுதான். அது இல்ல இது இல்ல அது இல்லன்னு முறுமுறுக்கிற சந்ததி இது. கோணலும் மாறுபாடான சந்ததி இது. அந்த வேலை நீ ஒரும் இதுல புலம்பல்லதான் வருது. எப்படி ஒரு பாவி மனுஷன் கம்ப்ளைண்ட் பண்ணலாம் கேட்கிறார் பரலோகத்தில், எப்படிடா கம்ப்ளைண்ட் பண்ண முடியுது உங்களால இஸ்ரவேல் மேல? அதுக்குதானே அவருக்கு கோபம் வந்துச்சு. அவருடைய பிள்ளைகளா இருந்தோம் நம்ம மேல எவ்வளவு கோபம் வரும். நம்ம முறுமுறுக்கிற ஜனங்களா இந்த மாறுபாடு சந்ததியா இருக்கக்கூடாதுங்க. நமக்கு நாமளே உயிரை கொடுத்துக்கல, அவர் தான் அந்த கொடுத்தார். கொடுத்தவர் அந்த உயிரை ஒவ்வொரு செகண்டும் காக்குறாரே. அவருடைய பராமரிப்பின் அக்கறையில நமக்கு நம்பிக்கை இல்லையா? ஏன் முறுமுறுக்கணும்? நம்ம யோசிச்சு பாருங்களேன். அவர் என்ன இன்னும் ஒரு செகண்ட் மூச்சு கூட அவர் அடுத்த பவுண்டி கிடைக்குது அது அப்புறம்தான் உணர்றோம்னு வைங்களேன். யோசிச்சு பாருங்களேன், நம்ம என்ன அதுக்கு சேர்க்கிற மாதிரி மூச்சே அவருடைய பெரிய தாராளம். அதுக்கே தகுதி இல்ல நானு. வாழ்நாளெல்லாம் நீதியா அந்த மூச்சை கூட வாழ முடியாது, ஒரு செகண்ட வாங்க முடியாது. ஆனா சுத்தி ஐயோ எனக்கு சாப்பாடு பார்க்கும் போது கண்ண தண்ணீரா வந்துச்சு. மத்தியானம் வீட்டுல வீடை பார்த்து வசதியா பார்த்து பவுண்டிக்கு பவுண்டியா சேர்த்து வச்சிருக்காரு. எங்கயா நன்றி உனக்கு. எதிர்காலத்து கவலை நமக்கு அதையும் சொல்லி பார்த்துக்கிறாரு. எப்படியெல்லாம் புரியுற மாதிரி சொல்ற ஐசாயா 46:3 சொல்ற, யாக்கோபின் சந்ததியாரே எனக்கு செவி கொடுங்கள். ஏன் புலம்பிக்கிட்டு இருக்கிறது? என் பேச கேட்கறியா? தாயின் வயிற்றில் தோன்றினது முதல் உன்னை ஏந்தி, உன்னை ஏந்தின நான் தான். இப்போ புதுசா பிறந்த குழந்தைக்கு அந்த டவல், ஸ்பெஷலா டவல வாங்கி காஸ்ட்லி விராப்ப வாங்கி அப்படியே கையில வச்சுக்கிட்டு அம்மா பிடிச்சிட்டு இருக்கேன். அந்த மாதிரி நான் உன்னை ஏந்தி இருக்கிறேன். தாயின் கற்பத்தில் உற்பத்தி ஆனது முதல் உன்னை தாங்கினேன். அவனை தாங்கினேன், அப்படி தாங்கி இருக்கிறனே. அடுத்தது சொல்றாரு, உங்கள் முதிர் வயது வரைக்கும் நான் அப்படியே செய்வேன். என்ன ஞான வசனம்! நிறை முடியலாம் போயிருந்தேன் ஆண்டவரே, நிறை வயது மட்டும் நான் உங்களை தாங்குவேன். நான் அப்படியே செய்து வந்தேன், அப்படி இனிமேலும் நான் ஏந்துவேன், நான் சுமப்பேன், நான் தப்புவிப்பேன் காப்பாற்றுவேன், சுமந்த அப்படித்தான் சுமப்பேன். பிள்ளைங்க மோசமா திமுக பிடிச்ச பிள்ளைங்க, அம்மா எவ்வளவு தூக்கிட்டு இருப்பாங்க, அம்மா முடிஞ்ச கீறிக்கிட்டு இருக்கோம், நெகத்தை ஏற்றிக்கிட்டோம், அம்மா மார்க் எல்லாம் போட்டதெல்லாம் பாப்பீங்கன்னா அதுல அப்படித்தான் ஓவர் ஆக்டிவ் சில பிள்ளைங்க. அந்த மாதிரி தான் நீங்களும் நானும். அவர் மகத்தையே கீறோம் டெய்லி, நம்ம கோபத்தினால முறுமுறுப்புனால பாவத்தினால. ஆனா சுமப்பேன், தாய் மாதிரி சுமப்பேன். பிறந்த உடனே வய விவரம் தெரியல வரைக்கும் தாங்கினாரு, ஒரு நன்றியும் செலுத்தினதில்ல. ரட்சிக்கப்படாம எத்தனையோ வருஷம் பாவத்துல வாழ்ந்தோம், ஒரு நன்றியும் செலுத்தினதில்லை. இப்போ ரட்சித்திருக்கிறார். நாம் எவருக்குள் அசைகிறோமோ பழைக்கிறோமோ அசைகிறோமோ வென்டிலேட்டர் மாதிரி கொடுத்து உயிர் கொடுக்கிற தெய்வம். அப்பா அம்மாக்கு நம்ம எவ்வளவு கடனை நம்ம உணர, எங்க அப்பா அம்மாக்கு ஒண்ணு செய்யல, அதை செய்யணும் இதை செய்யணும், அந்த மாதிரி பல ஆயிரம் மடங்கு நம்ம கடவுளுக்கு கடன் பட்டிருக்கிறோம், நன்றி கடன் பட்டிருக்கிறோம். பிறந்து எத்தனையோ வருஷம் நன்றியாய வாழல, ரட்சிக்காதபடுக்கு நன்றியா வாழல. இப்ப மீட்டு இருக்கிறேன், ரட்சித்து இருக்கிறேன், ஒவ்வொரு மூச்சும் கூட தான் இருக்கிறேன். நன்றி நமக்கு இருக்கா யோசிச்சு பாருங்க. நன்றி நமக்கு இருக்கா? அந்த எவ்வளோ கடன் பட்டிருக்கோம், எவ்வளோ ஆயுசெல்லாம் நன்றி செலுத்த வேண்டிய கடன் நமக்கு இருக்கிறது, கடன் வாரல் இருக்கிறது. அந்த நன்றி இல்லாததுனால தான் அந்த அத்தனை கடத்தை வச்சுக்கிட்டு நம்ம சந்தோஷமா இல்லாததுக்கு உலகத்துல இருக்கிற கடன்லாம் சந்தோஷமா இல்லைன்னு போயிடுறோம். நன்றி கடன் எவ்வளவு இருக்கிறதுனால அது வெளிக்காட்டாத போது எப்படி இந்த சந்தோஷம் இருக்க முடியும் நமக்கு? அதனாலதானே ஒவ்வொரு அதே குழம்பல்ல வருது நமக்கு, நாம் நிர்மூலமாமா இருக்கிறது கர்த்தருடைய கிருபையே, அவருடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை, அவைகள் காலை தோறும். இதோட இன்னைக்கு போதும் ஆண்டவரே, இன்னுமே இல்ல, நாளைக்கு காலையில எழுந்திருப்போம். நம்ம உணர்றமோ இல்லோ, நாளைக்கு காலையில புதுசா வரும். காலைதோறும் புதிய புதிய வகைகள். ஒரு தப்பும் செய்யாத மாதிரி நமக்கு வருது இறக்கம், ஃப்ரெஷ்ஷா குற்றங்கள் எல்லாம் பாராம, நம்ம செஞ்ச தப்பெல்லாம் பார்க்காம, நம்முடைய நன்றி கட்டத்தை பார்க்காம, 8 மணி நேரம் தூங்கி இருக்கிறியே, உன்னை பாதுகாத்திருக்காரு, உயிர் 8 மணி நேரம் பவுண்டிய அனுபவிச்சிருக்கிறியே, கடவுளுடைய தாராளத்தை அனுபவிச்சு நல்லா தூங்கி எழுந்திருச்சு இருக்கிறியே, ஒரு நன்றி கிடையாது காலையில. ஆனாலும் அது புதுசா இறக்கம் இருக்குமே, என்ன நம்மள சொல்றது. இன்னொன்னு ஒண்ணு சொல்லணும், நன்றி எவ்வளவு வரணும்னு, இந்த வாய்ஸ்ல 1 செகண்டே அவருடைய தாராளம்னா உங்களையும் என்னையும் புடிச்சு வச்சுக்கிட்டு நமக்கு நித்திய ஜீவனை கொடுப்பாரு. இந்த வாரத்தை படிக்க போறோம், பரலோக குடிமக்களான நம்ம நித்திய ஜீவனை கொடுக்கிறார். ஐயோ எத்தனை நன்றி கடன் நம்ம பட வேண்டியதா இருக்கு, எத்தனை நன்றி செலுத்தணுங்க, எப்போ நன்றி, எங்க டைம் இருக்கு, எங்க ஆயுஸ் இருக்குது நன்றி காட்டுறதுக்கு, எவ்வளோ நன்றி கடன் பட்டிருக்கோம். அந்த நன்றி கடனை எப்படி காட்டுவோம், எப்படி காட்டுவோம்? தாவீது என்ன சொல்றாரு, நீ தாராளமா இருந்தால் அப்பொழுது நான் பிழைப்பேன். எதுக்கு பிழைப்பேன்? நல்லா சொல்லு, நல்லா வாழ்க்கையை அனுபவிச்சுட்டு அதுக்கா அது ஒரு ஆயுசா? இல்லாண்டவரே, உங்களுடைய வசனத்துக்கு நான் கீழ்படுவேன். அங்க போட்டிருக்கு பாருங்களேன், ஒரு விண்ணப்பம் செய்யறாரு, அதனோட விளைவை சொல்றாரு, நான் பிழைப்பேன்றாரு. நீங்க தாராளமா இருந்தீங்கன்னா அதனோட நோக்கம் என்ன, அந்த நோக்கம் என்ன, எதற்காக நான் பிழைக்கணும்? நான் உம்முடைய வசனத்தை கை கொள்ளும்படி. தாவீது ஒரு நீண்ட வாழ்க்கைய எது கேட்கிறார், நீண்ட வாழ்க்கை ஒரு ஆசீர்வாதம் தான் இல்லைங்களா. நான் பிள்ளைகள் அப்பா அம்மா பேச கேட்டா நீண்ட ஆயுசு கொடுக்கறேன்றாரு இல்லைங்களா. ஒரு சங்கீத நீதிமொழி 28:16 சொல்லுது, பொருள் நீண்ட ஆயுசை விரும்புகிறேன், பொருளாசையே வெறுக்கணும்ன்ற. ஏன்னா பொருளாசை உலகம் உலகம் பணம்னா ஆயுசையை குறைச்சிக்கிறோம் நம்ம. ஆனா நீண்ட ஆயுசு ஒரு பெரிய ஆசீர்வாதம் தான் கடவுளை. அது எப்போ கடவுளை கீழ்படிந்து கடவுளை சேவிக்கிறதா இருந்த அந்த நீண்ட ஆயுசு வாழ்க்கை. அந்த நீண்ட ஆயுசுக்கு ஒரு அர்த்தம் இருக்கு. நீண்ட ஆயுசு எத்தனையோ வருஷம் ஆண்டவருக்கு உண்மையா இருக்கும் போது அந்த வாய்ஸை ஆசீர்வதிச்சு கடவுள் வார்த்தையை கீழ்படிஞ்சா எவ்வளவு ஆண்டவர் ஆசீர்வதிக்காது, வரப்போற சந்ததி பார்த்து ஆண்டவருடைய வழியில வர்றதுக்கு ஒரு உதாரணமான ஆயுசு அது. அற்ப ஆயுசுல போறது இல்ல, அற்ப ஆயுசுல போறது அது ஆசீர்வாதம் இல்ல இல்லைங்களா. தாவீது அந்த மாதிரி ஒரு ஆயுசுக்காக ஜெபிக்கிற, அதனோட நோக்கம் என்ன, நான் நல்லா சாப்பிட்டு நல்லா குடிச்சு உலகத்தை அனுபவிக்கணும்னு இல்ல ஆண்டவரே, உங்களுடைய வசனத்தை கை கொண்டு உங்களை சேவித்து நான் வாழ சாட்சியா வாழ. என்னதுக்கு விரும்புற தாவீதே, நீண்ட ஆயுச ஆண்டவருடைய வசனத்துக்கு கீழ்படிஞ்சு ஆண்டவரை மகிமைப்படுத்தணும், ஆண்டவரை மகிமைப்படுத்தணும். இந்த ஆர்குமெண்ட் அவர் அடிக்கடி செய்யறாரு மற்ற இதழ்லயோ, நம்ம பவுலியோ நம்ம பார்க்கிறோம் இல்லைங்களா. நான் மரணத்திலையும் ஜீவனிலையும் கிறிஸ்துவின் சரீரத்தின் மூலமா மகிமைப்படும், அதுக்காகத்தான். கடவுளுக்கு எவ்வளவு பிரியமான ஜபமா இருக்கும் யோசிச்சுப்பா. ஏன் மனித வாழ்வின் மைய நோக்கம் என்ன, தேவனை மகிமைப்படுத்தி அவரை அனுபவிக்கணும். அதுக்குதான் வாழ்வு கொடுத்திருக்கிறார் ஆண்டவரே. அந்த வாழ்வை தொடர்ந்து கொடுங்க, நீண்ட ஆயுசை கொடுங்க. நான் ஏன் வாழணும், உடம்பு சரியில்ல கேட்கணும், எதுக்கு உனக்கு சுகம் கொடுக்கணும், எதுக்கு நீ வாழணும், எதுக்கு வாழணும் தெரியுமா? நான் நீண்ட ஆயுசா வாழ்ந்து உங்களுடைய வசனத்துக்கு கீழ்படிஞ்சு உங்க மகிமைப்படுத்தணும். அது இல்லாம நான் தேவனுக்கு மகிமையா படுத்துற ஒரு வாழ்க்கையை வாழாம அந்த கேட்டகிசம் சொல்லுது. அப்படி வாழாதவர்கள் எதுக்கு வாழ்றாங்க, 2வது நோக்கத்துக்காக வாழ்றாங்க, எதுக்கு சாப்பிடறதுக்கு, அதுக்கெல்லாம் தான் நமக்கு நோக்கம் இருக்கு. வாழ்றது சாப்பிட்டு உடம்பெல்லாம் பாத்துக்கணும், குடும்பத்தெல்லாம் பார்த்துட்டு நோக்கம் இருக்கு, அது 2வது நோக்கம். முதல் நோக்கம் கடவுளை மகிமைப்படுத்தணும். அந்த முதல் நோக்கத்தை விட்டு 2வது நோக்கத்துக்கு வாழ்றவங்களை பத்தி என்ன சொல்றது, அவங்க வாழ்ந்தாலும் அர்த்தம் இல்லை, அவங்க வாழ்ந்தாலும் செத்து இருக்கிறார்கள், அவங்க வாழ்க்கைக்கு அர்த்தம் இல்லை அப்படின்னு கேட்டகிசம் சொல்லுது. ஏன்னா நம்மளை மீட்டதே அதற்காகத்தானே. ஓகே, ஒரே ஒரு பயன்பாடோடு சொல்லி முடிக்கிறேன். நம்மளை யாருங்க சுகத்தோடு வாழ்றதுக்கு விருப்பம் இல்லாத இருக்கிறவங்க, நீண்ட ஆயுசு சுகத்தோடு இருக்கணும்னு. ஏன்னா ஒரு விதத்துல யோசிச்சு பார்த்தோம்னா உலகத்துல இருக்கிற எல்லாருமே விரும்புறாங்க இல்லைங்களா, எல்லா ஜபங்களும் மாஸ்க்ல கோயில்ல இதுல இதுல எல்லா ஜபம் என்ன, ஆண்டவரே சுகத்தோடு நல்லா நீண்ட ஆயுசோடு இருக்கணும், அதான் ஜபம். நம்மளும் அது செய்யும், அது செய்யலன்னு இல்ல, அது செய்யணும், தப்பு இல்லை. ஆனா கேள்வி என்ன, எதற்காக வாழும் கேட்டிருக்கிறோம், அவங்க எல்லாம் கேட்கறாங்களா, யாருமே அது யோசிக்கிறதே இல்லை. வாழணும்ன்ற சுகம் வேணும்ன்ற எதுக்கு வேணும் உனக்கு, யாருக்குமே சரியா பதில் இருக்காது இல்லைங்களா. இல்ல உங்களை கேட்டா என்ன சொல்லுவீங்க, சில பேர் கேட்டா என்ன சொல்லுவாங்க, இன்னும் கொஞ்சம் அனுபவிக்கணும் வாழ்க்கையில, இன்னும் உடல் இன்பங்கள் உலக இன்பங்கள் அனுபவிக்கணும். அந்நிய என்ன, ஒரு அரிஸ்டாட்டல் அந்நிய அசுவாசி கிடையாது, வெறும் உடல் இன்பங்களுக்காகவே உலகத்துக்காகவே வாழுகிறவன் மனுஷன்னு சொல்லுகிற பேரு கூட தகுதி இல்லாதவன் அவர் எழுதியிருக்கார்.
அதுல மூளையும் அறிவெல்லாம் இருந்து வரும். உடல் இன்பத்துக்காக மிருகத்துக்காக வாழ்றது. ஏன்னா இந்த உடல் இன்பம்னா விசுவாசிய யோசிச்சு பாருங்களேன், இன்பம் தான் வேணும்னா இன்ப கடலியா பரலோகம். இந்த உலகத்துல இருக்கிற இன்பம் எல்லாம் பண்ணி சொட்டி மாது, அந்த புண்ணாக்கையும் பில்லையும் துண்டுறது தான் இந்த உலகம். பரலோகத்துலதான் நிறகான இன்பம் இருக்கு. இன்பம்னா அங்க போயிடணும் நீ, அதுக்காக இந்த உலகத்துல ஏன் வாழணும்? அது ஒரு உயர்ந்த நோக்கமா யோசிச்சு பாருங்க. மற்ற நோக்கம், இன்னொரு நோக்கம் என்னங்க? ஏங்க நீங்க என்ன வாழணும்? ஏன்னா குடும்பத்தெல்லாம் விட்டு போறதுக்கு இல்லைங்க, பிள்ளைங்கெல்லாம் விட்டு போறதுக்கு இல்ல அப்படின்னா அது ஒரு நல்ல உயர்ந்த நோக்கமா? கடவுளுடைய உறவை விட பெரிய உறவா, கிறிஸ்துவோடு இருப்பதை விட பெரிய உறவா உனக்கு? பரிசுத்தவான்களை விட பெரிய குடும்பம் உறவு உனக்கு பாத்துற முடியுமா இந்த உலகத்துல? யோசிப்பாருல, அதுக்கு குடும்பத்தை நினைச்சுக்கிட்டே பரலோகத்துக்கு போயிடலாம்ங்கிற இந்த குடும்பத்துல இருக்கிறவது இல்லை, அதை விட இருக்கா? அது சரியான நோக்கம் இல்லை. இன்னும் சில பேர் என்ன, என் கடன் எல்லாம் அடைச்சிட்டு நல்லா கொஞ்சம் சொத்தை சேர்த்துட்டு என் பிள்ளைங்களெல்லாம் கொஞ்சம் செட்டில் பண்ணிட்டு பிள்ளைங்கன்னா விட்டு போனேன்னா பிள்ளைங்கெல்லாம் அனாதை ஆயிடுங்க அப்படின்றதுனால நான் வாழணும்னு நினைக்கிறாங்க. ஏன்னா குடும்பத்தை பார்க்கணும், இந்த கடன் அடைக்கணும், வீடை வாங்கணும், அதில் தப்புன்னு சொல்ல. ஆனா அதுவா அது கடவுளை மகிமைப்படுத்துற அதுவா உயர்ந்த நோக்கம்? அந்த நோக்கமே யோசிச்சு பார்த்தனா ஒரு அவிவிசுவாசத்துல வர நோக்கம் இல்ல. யோசிச்சு பார்க்கல, அதுல அவிவிசுவாசம் எவ்வளவு இருக்கு? நீ செத்த உன கடவுளே செத்துருவாரா? உன் வாழ்க்கைக்கு நீ கடவுளை நம்பி இருக்கிற, நீ நம்பி இருக்கிற கடவுள் உன் பிள்ளைகளை பாத்துக்க மாட்டாரா? அது அவிவிசுவாசம் இல்ல. ஆப்ரஹாமு, யாக்கோபு, இந்த மூதாதையெல்லாம் இறந்து போகும்போது என்ன சொல்லிட்டு போனாங்க? ஏன் அலூரிங்க, பேசப்படாதீங்க, நான் இறந்தாலும் கடவுள் உங்க கூட இருப்பார். அந்த நம்பிக்கையில தகப்பன் இல்லாதவர்களுக்கு தகப்பன, தாய் இல்லாதவர்களுக்கு தகாயா இருப்பேன்னு சொல்லுகிற தேவனை நான் நம்பி இருக்கிறேன். அவிவிசுவாசம் தான் இந்த உலகத்துல வாழணும். ஏன் பிள்ளைகளுக்கு ஒரு இதுதான் பண்ணணும், ஏன் அவர் ஆண்டவர் பார்த்துக்குவாருன்ற நம்பிக்கை இல்லாதனால தானே அப்படி? அதெல்லாம் உயர்ந்த நோக்கம், அதெல்லாம் உயர்ந்த நோக்கம் இல்லைங்க. தாவீதுடைய ஜபத்துல இருந்து படிக்குவோம், நம்ம சுகத்துக்காக பர்த்டேல அங்க இங்க ஜபிக்கும் போது ஏன் வாழணும் நம்ம? எதற்காக நீண்ட ஆயுசு தேவை? ஆண்டவரே, நான் இன்னும் வாழ்ந்து ஒரு நீண்ட வாழ்க்கையை வாழணும், நீண்ட வாழ்க்கையை வாழணும். எதற்காக வாழணும்? அந்த நீண்ட வாழ்க்கையில வசனத்தை கை கொண்டு அதுக்கு உண்மை மகிமைப்படுத்தி உமக்கு ஒரு சாட்சியான ஒரு மாதிரி வாழ்க்கையை விட்டு போகணும். போல் சொல்ற மாதிரி இல்லைங்களா? யோசிச்சு பாருங்க, இந்த ஜபம் என்ன கற்றுக் கொடுக்குது? நம்ம வாழ்க்கைக்கு மதிப்பு, மதிப்பு கடவுளை நம்ம சேவிக்கிறதுல தான் இருக்குங்க. லைஃப் வந்து எதற்காக மதிக்கப்படணும்? இந்த பெரிய நோக்கத்தை, எதுக்காக? ஆண்டவருடைய வசனத்தை கை கொண்டு ஆண்டவரை சேவிக்கிறோம், சொத்துக்காக, உலக இன்பங்களுக்காக, அதெல்லாம் அதுக்காக இல்ல. லைஃப் கடவுள் ஒரு லைஃப் எவ்வளவு வசதியா வாழ்ந்ததுன்றது லைஃப் இல்ல, கடவுளை எவ்வளவு சேவிச்சது அதுக்கு, அதை வச்சுதான் அந்த லைஃபுக்கு மதிப்புங்க. இந்த ஜபத்தினால அதை காட்டுறா பாருங்க, ஒரு லைஃபுக்கு மதிப்பு எதுல இருக்கு? கடவுளை எவ்வளவு சேவிச்சையா, அதுக்குதான் லைஃப், அதுக்குதான் ஆண்டவர் கொடுத்திருக்கிறார், அதுக்குதான் ஜபிக்கிறார் தாவீது. அந்த பிரதான இதுல நம்ம ஃபெயில் ஆனோ, நம்ம வாழ்ந்தது லைஃபே கிடையாதுங்க, லைஃபே கிடையாது. என்ன ஒரு இயேசு மாதிரி ஒரு லைஃப் வாழ்ந்தார் இல்லைங்களா? பிதாவே, நீர் கொடுத்த வேலையை நான் முடித்தேன், அப்படி ஒரு வாழ்க்கையை வாழ்ந்தோம்னா இந்த ஜபம் ஏன் கேட்கப்படாதுங்க? சுகவீனத்துல விடுதலை, ஜபம், வாழ்க்கை, ஒரு நீண்ட வாழ்க்கை எனக்கு ஏன் ஆண்டவர் கொடுக்க மாட்டார்? யோசிச்சு பாருங்களேன், நம்முடைய வாழ்க்கை அந்த சந்தர்ப்பம் இந்த ஆண்டவருக்கு சேவிக்கும் போது நம்மளை எங்க வச்சிருக்காரோ, எந்த சூழ்நிலையில வச்சிருக்காரோ, அங்க ஆண்டவரை நம்ம சேவிக்கணும். அதுக்காக ஆண்டவர் வசனத்தை கை கொண்டு கடவுளை அவர் வசனத்தின் படி அவரை சேவிக்கணும். பாருங்களேன், சில பேர் என்ன நினைச்சுட்டு 101 காரியங்களை செய்வாங்க, ஆண்டவரை சேவிக்கிறோம், ஆண்டவரை சேவிக்கிறோம், அவங்க சுய திருப்திக்கு செய்யறது இல்ல, ஆண்டவரை சேவிக்கிறோம். தாவீது என்ன சொல்றாரு? உன் வசனத்தை கை கொண்டு நம்ம சேவைகள், நம்ம வாழ்க்கை, நம்ம செயல்கள் ஆண்டவரை சேவிக்குதான் எதை பொறுத்து பார்க்கணும்? வசனத்தை கை கொண்டு செய்யறோமா, வசனத்தின் அடிப்படையில இதை செய்யறோமா, அதுதான் ஆண்டவரை சேவிக்கிறது, அதுக்குத்தான் வாழ்க்கையில மதிப்பு இருக்கிறது. அந்த மாதிரி ஒரு வாழ்க்கையை நம்ம வாழ்ந்தோம்னா நம்ம உறுதியா நம்பலாம், நம்ம ஆண்டவர் நமக்கு வாழ்க்கையில வச்சிருக்கிற வேலையை முடிக்கிற வரைக்கும் நமக்கு ஒன்னாத. ஆண்டவரை சேவிச்சுக்கிட்டு இருக்கிற, ஆண்டவர் வேலையில இருக்கிற, ஆண்டவரை சேவிக்கிற, கை கொண்டு அவர் வசனத்தை சேவிக்கிற அந்த வேலையை முடிக்கிற வரைக்கும் நம்ம ஆயுசுக்கு ஒன்னும் நடக்காது. இம்மார்டல் அந்த விதத்துல நம்ம சாகாமல் உள்ளவர்கள். என் வேலையை முடிகிற வரைக்கும் நான் சாகாமல் உள்ளவையா? அந்த வேலை முடிஞ்ச பிறகு ஆண்டவர் எடுத்துக்கிறார், அவருக்கு தெரியும். அதை வரைக்கும் பயப்பட வேண்டியதில்லை, இந்த ஜபம் அது கத்து கொடுக்குது. அந்த முடிஞ்ச பிறகு ஆண்டவர் தாவீது, பவுல் மாதிரி, பவுலுடைய உதாரணம், பவுல் என்ன சொன்னார் நமக்கு ஞாபகம் இருக்கு இல்லைங்களா? இந்த வாழ்க்கையில அவர் ஏன் பரலோகத்துக்கு போகும்போது சும்மா போக கூடாது, ஒவ்வொரு மனுஷனுடைய சேவைக்கு தக்கதாக மகிமை வரப்போகுதுன்றாரு, வெகுமதி வரப்போகுது. எனக்கு மிகுந்த வெகுமதி வர்றதுக்காக இந்த வாழ்க்கையில் ஆண்டவரை சேவிப்பேன், அந்த மாதிரி ஆண்டவரை சேவிக்கிறேன். இந்த பாடத்தை படிப்போம். ஒரு விண்ணப்பத்தை வைக்கிறாரு, அந்த விண்ணப்பத்தின் விளைவை சொல்றாரு, அதோட நோக்கத்தை சொல்லி இருக்கிறாரு. இந்த மாதிரி ஒரு வாழ்க்கையை வாழ்வதற்காண்டவர் நமக்கு கற்றுக் கொடுக்கட்டும். ஜெபம் பண்ணலாம்.